விக்ரமாதித்தன் கதைகள் பகுதி 28. ஆசிரியர் இந்திரா சௌந்தரராஜன். அந்த மயான வெளியில் அந்த இரவு வேளையில் விக்ரமாதித்தன் தன்னையும் மீறி கண்ணயர்ந்து விட்டிருந்தான். அன்றுடன் அவன் மயானத்துக்குள் புகுந்து சரியாக 12 நாட்கள் சென்று விட்டிருந்தன. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித அனுபவம். வேதாளமும் 12 கதைகளை கூறி முடித்திருந்தது. அது இன்னும் இதுபோல் எத்தனை கதைகளை கூற வேண்டும் என்பது தெரியாத வருத்தம் விக்ரமாதித்தன் மனதில் இருந்தாலும், அதனால் மனம் சோர்ந்து மயானத்தை விட்டு வெளியேறிவிட வேண்டும் மட்டும் விக்ரமாதித்தன் எண்ணவில்லை. கண்களை கசக்கிக் கொண்டு வேதாளத்தை தேடிக்கொண்டு செல்லும் விக்ரமாதித்தனை புலையனும் கண்டான். அன்று உஜ்ஜயினி ராஜ்யத்தில் முதியவர்கள் பலர் மரணித்திருந்தனர். அவர்களது சுடலங்கள் தான் வெந்து கொண்டிருந்தன. மயான வெளியே ஒளிமயமாக இருந்தது. விக்ரமாதித்தன் உடைவாளோடு அவைகளின் ஊடே நடந்து செல்வதை பார்த்து புலையனுக்கு விக்ரமாதித்தனை காண வருத்தமாகவும் இருந்தது. எப்பேற்பட்ட பேரரசன் இப்படி மயானத்தில் ஒரு வேதாளத்தை பிடிக்க அலைமோதி கொண்டிருக்கிறானே என்றுதான் தோன்றியது. அந்த வேதாள உடம்பை வெட்டி சுமந்து வந்து இங்கே எரிந்தபடி இருக்கும் ஏதாவது ஒரு சடலம் நெருப்பில் போட்டு எரித்து விடலாமா என்று கூட தோன்றியது. அவன் முகத்தில் அதற்கேற்ப மாறுதல்கள். சோர்வாக நடந்தபடி இருக்கும் விக்ரமாதித்தனை நெருங்கி உடம்பை குறுக்கிக் கொண்டு நின்றான். என்ன புலையனே, உனக்கு இன்று அதிக கடப்பாடோ? ஆமண்ணா, ஆனாலும் உங்களோடு ஒப்பிட்டால் என் பணி உங்கள் கால் தூசுக்கு பெறாது. நீ தன்னடக்கத்துடன் பேசுகிறாய். உண்மையில் புலைப்பணி ஆலயத்திற்கு பூஜை பணிக்கும் மேலானது. அச்சமிகின்றி மிகுந்த சகிப்புத்தன்மையோடு செயலாற்ற வேண்டிய அறப்பணி. நீங்கள் இழிவான இந்த தொழிலை உங்கள் பெருந்தன்மையான மனத்தால் அப்படி கூறுகிறீர்கள். இறந்த உடம்பை எரிப்பது குப்பையை எரிப்பதை விட மோசமான ஒன்றாயிற்றே அரசே. எவ்வளவு பாவம் செய்திருந்தால் இப்படி ஒரு பணி வாய்க்கும்? இல்லை புலையனே, உன்னை சமாதானப்படுத்தவோ இல்லை பெருந்தன்மையினாலோ நான் இவ்வாறு கூறவில்லை. உண்மையில் புலைப்பணி ஒரு தவப்பணி. இல்லாவிட்டால் இறைவன் ஈசன் ஏன் இந்த சுடுகாட்டை தன் இஷ்ட நந்தவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும்? அடுத்து ஆண்டியானால் என்ன, அரசனானால் என்ன? யாராக இருந்தாலும் உயிர் போய்விட்டால் பிடி சாமலாகித்தானே தீர வேண்டும். இதை நித்த நித்தம் உணரும் ஒரே ஆத்மா புலையன்தான். இதனால் உலக வாழ்க்கை மேல் பெரிய பற்றுதலோ அதன் காரணமாக ஆசைகளோ தோன்றி பாவம் செய்திட வழிவகை இல்லாத ஒரு மனப்பாங்கு இங்கே உள்ளவர்களுக்கு மட்டுமே நேரிடுகிறது. அனைத்துக்கும் மேலாக ஆத்மாவின் மறுபக்கத்தை பார்க்க எத்தனை பேரால் முடியும்? இந்த பூமியில் பிறந்த பலருக்கு ஏன் பிறந்தோம் என்பதே தெரியாது. அடுத்து எதற்கு பிறந்தோம் என்பதும் தெரியாது. எங்கே போகப் போகிறோம், என்ன ஆகப் போகிறோம் என்று எதையுமே அறியாதவர்கள்தான் இந்த உலகில் பலர். ஆனால் உனக்கு உயிர் போன பிறகு என்ன ஆகும் என்று தெளிவாக தெரியுமே. ஒருவன் பேயாக மாறினால் இன்னொருவன் பிசாசாக, இன்னொருவனோ ராட்சசனாக, அவரவர் பாவ புண்ணியத்திற்கேற்ப மாறுபட்ட நிலை கண்டு இதே மயானத்தை சுற்றி சுற்றி வருவதை அறியாதவனா நீ? உண்மைதான் பேரரசே. ஒரு பெரும் வணிகன் தனது வணிகத்தில் துளியும் தர்மமே இல்லாதிருந்தான். பொருள்கள் எல்லாம் அடாத விலைக்கு விற்பதும் அந்த பொருளையும் கூட தரக்குறைவு செய்து விற்பதும் தான் அவன் வாடிக்கை. அதை அந்த வணிகன் புத்திசாலித்தனமாகவும் சாதுரியமாகவும் தான் எண்ணினான். அவனுக்கு இறுதியாக குஷ்டரோகம் ஏற்பட்டது. அவன் உடம்பு அழுக தொடங்கியது. அவன் வசமுள்ள பணத்தால் அவன் உடம்பு அழுகுதையும் துளியும் தடுக்க முடியவில்லை. இறுதியில் அவன் ஊரை ஏமாற்றி சேர்த்த செல்வத்தை அவன் கண் எதிரிலேயே போவோர் வருவோர் எல்லாம் எடுத்துக்கொண்டனர். அவனால் தடுக்க முடியவில்லை. இங்கே வந்து உயிரை விட்டான். நான் தான் எரித்தேன். இறந்த பின்னுக்கும் அவனுக்கு அமைதி ஏற்படவில்லை. இந்த மயான வெளியில் அவனது ஆவி சுற்றி சுற்றி வந்தது. மேலுலகம் செல்ல அவனுக்கு வழிவகையே தெரியவில்லை. இது போல பல உதாரணங்களை சொல்ல என்னால் முடியும் அரசே. சரியாக சொன்னாய். இதையெல்லாம் பார்த்த உன்னுள் நிறை ஞானம் ஏற்படும். அதன் விளைவாக உனது அடுத்தடுத்த பிறப்புகள் யோக சிறப்புள்ளதாக இருக்கும். இன்று உடம்பை எரிக்கும் நீ நாளை மனதில் உள்ள அழுக்கை எரிப்பவனாக மாறுவாய். என்றால் எனக்கு மறுபிறப்பு உண்டு என்கிறீர்களா அரசே? நிச்சயமாக. இங்கு நீ செய்யும் புலைப்பணிக்கு ஒரு வெகுமானத்தை காலம் உனக்கு தர வேண்டுமல்லவா? நான் இப்பிறப்பையே வெறுக்கிறேன். எதற்காக இன்னொரு பிறப்பு? அது உன் மனதின் கணக்கு. ஆனால் கர்ம கணக்கே என்றும் இறுதியானது. அதன் போக்கிலே தான் மனம் செல்லும். எனவே இப்போது உனக்குள்ள மனநிலையை இறுதியானதாக எண்ணிவிடாதே. நாளையே உன் மனநிலை வேறு விதமாக மாறலாம். மாறக்கூடியதுதானே மனதும்? மாறக்கூடியது உறுதியற்ற ஒன்றாக ஆகிவிடாதா? வளைந்தும் விழுந்தும் குதித்தும் விழும் நிலத்திற்கேற்ப அந்த நிறத்திற்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்ளும் தண்ணீர் உறுதி குறைந்ததா என்ன? விக்ரமாதித்தன் கேள்வி முன்னால் புலையனால் அதற்கு மேல் பதில் கூற முடியவில்லை. அப்படியே மனதும் பாரம் குறைந்து ஒரு தெளிவு ஏற்பட்டது போல இருந்தது. மனிதர்களில் 3 பிறவினர்கள் உண்டு. அதமன், மத்திமன், உத்தமன் என்று மூன்று பிரிவு. இதில் அதர்மர்களுக்கு நல்லதே தெரியாது. அவர்கள் உடல் சார்ந்த சுகங்களையே சுகமாகவும் இன்பமாகவும் கருதி அதற்காக எதையும் செய்பவர்களாக இருப்பார்கள். அடுத்து மத்திமர்கள். இவர்களுக்கு ஓரளவு நல்லது தெரியும், எனவே நல்லது கொஞ்சம் கெட்டது கொஞ்சம் என்று கலவையாக இருப்பார்கள். அடுத்து உத்தமர்கள். இவர்கள் பாலும் நீரும் கலந்திருந்தாலும் பாலை பிரித்து உண்ண தெரிந்த அன்னப்பச்சி போன்றவர்கள். நல்லது கெட்டதில் கெட்டதை இனம் கண்டு ஒதுக்கிவிட்டு நல்லதில் மட்டுமே தங்களை வைத்துக் கொண்டிருப்பவர்கள். இவர்களை சந்திப்பதுதான் அபூர்வம். சந்தித்தாலோ இவர்கள் தான் பெற்ற நல்லவை அனைத்தையும் அடுத்தவருக்கும் வாரி வாரி வழங்குவார்கள். இப்படிப்பட்டவர்களில் ஒருவனாகத்தான் விக்ரமாதித்தனும் அந்த புலையன் கண்களுக்கு தெரிந்தான். அதன் எதிரொலியோ என்னவோ, கைகளை கூப்பி வணங்கினான். விக்ரமாதித்தனும் சிரித்தபடியே வேதாளம் தொங்கியபடி இருக்கும் அந்த முருங்கை மரம் நோக்கி நடக்க தொடங்கினான். புலையனுக்கு விக்ரமாதித்தனின் விடாமுயற்சியின் மேலும் சில சந்தேகங்கள். உடனேயே அதை கேட்டுவிடவும் தீர்மானித்தான். பேரரசே, என்ன புலையனே, இன்னும் என்ன சந்தேகம் உனக்கு? இந்த சந்தேகம் உங்கள் செயல்பாடு பற்றியது. என்ன அது? நாட்டை ஆள வேண்டிய தாங்கள் இப்படியா மயானத்தில் ஒரு வேதாளத்தை அடிமை கொள்ள பாடாய்படுவீர்கள்? இதில் விலை என்ன கண்டாய்? ஒரு கற்பக தருவுக்காகவும் காமதேனுக்காகவும் நீங்கள் இதுபோல் விடாமுயற்சி செய்தால் அதில் அர்த்தம் உள்ளது. இந்த வேதாளமோ கொடியது, விகாரமானது, அருளற்றது. இதை கை கொள்ள இவ்வளவு நீரமான ஒரு போராட்டம் தேவைதானா? நான் எனக்காக என் தேவைக்காக போராடுவதாக நினைக்கிறாயா? இல்லை, ஒரு கபட சன்னியாசிக்கு வேதாளம் தேவை. அவன் நீராக முயலாமல் உங்கள் மூலம் முயல்கிறான். அவனது சுயநலத்திற்கு நீங்கள் நாட்டு மக்கள் பலரது நலனை பொருட்படுத்தாமல் விடலாமா? நான் யாருடைய நலனை பொருட்படுத்தாமல் விட்டேன்? நாடாள வேண்டிய நீங்கள் இப்படி சுடுகாட்டில் கிடப்பதும் கூட கால நேர விரயம்தானே? ஒரு தனி மனிதனுக்காக இவ்வளவு சிரமப்படுவது சரியா? தவறு புலையனே. அந்த சத்தியசீலன் பற்றி நான் அனைத்தையும் அறிவேன். சத்தியசீலன் மாகாளியின் அத்தியந்த பக்தன். 999 பேரை அன்னைக்கு பலி கொடுத்தவன். அதற்கு எவ்வளவு மனோதிடம் தேவை என்பதை எண்ணி பார்க்கவே என்னால் முடியவில்லை. அடுத்து நான் அரசன் என்னும் முறையில் முனிவன் கோரிக்கையை ஏற்று வாக்களித்து விட்டேன். வாக்கு என்பது சத்தியத்தை விட பெரியது. வாக்கை காப்பாற்ற தவறுவதும் தற்கொலை புரிந்து கொள்வதும் சமமானது. அதை நானும் ஒப்புக்கொள்கிறேன் மன்னா. ஆனால் இப்படி ஒரு வாக்கை ஒரு நல்ல மனிதனுக்கு கொடுத்து அதற்காக செயல்பட்டிருந்தால் மகிழ்ச்சியாக இருந்திருக்குமே. ஆனால் ஒரு போலி சன்னியாசிக்கா கொடுப்பது? தராதரம் பார்த்து தர்மம் செய்வது, வாக்களிப்பது, இதெல்லாம் புத்திக்கு சரியாக இருக்கலாம். தர்மத்திற்கு இது துளியும் சரி கிடையாது. ஆற்று நீரானது எப்படி யார் குடித்தாலும் தாகம் தீர்க்கிறதோ அப்படித்தான் நானும் இருக்க விரும்புகிறேன். வருகிறேன். இதற்கு மேல் என்னிடம் அந்த முனிவன் பற்றி எதையும் கேட்காதே. எனக்காக பரிதாபப்படவோ அல்லது வருந்தவோ செய்யாதே. உனக்கான கடமையை ஒழுங்காக செய், அதுதான் உனக்கு நல்லது. விக்ரமாதித்தன் சற்று கோபமாகவும் பேசிவிட்டு வெறுவெறுவென்று நடந்தான். புலையன் மயிர்கூச்செறிந்து போயிருந்தான். ஆற்று நீரை போல நான் பொதுவானவன் என்று விக்ரமாதித்தன் தன்னை பற்றி கூறியது அவனை மெய்சிலிருக்க வைத்திருந்தது. முருங்கை மரத்தை விக்ரமாதித்தன் நெருங்கிய போது அதிர்ச்சி ஏற்படுத்துவது போல் மரக்கிளையில் ஏகத்துக்கும் பிணங்கள். வேதாளம் குடிகொண்டிருப்பது போலவே கோரமான விகாரமான பிணங்கள் ஒன்றுக்கு பத்தாக கிளைக்கு கிளை தொங்கியபடி இருந்தன. விக்ரமாதித்தனை வேறு விதமாகவும் பரிசோதிக்க வேதாளம் தீர்மானித்து விட்ட மாதிரிதான் தோன்றியது. விக்ரமாதித்தனும் அந்த இரவு போதில் அத்தனை சடலங்களையும் பார்த்து அதில் எது உண்மையான வேதாளம் குடிகொண்ட சடலம் என்று தெரியாமல் முதலில் சற்று குழம்பினாலும் இறுதியில் ஒரு முடிவிற்கு வந்தவன் போல் தனது உடைவாளை எடுத்தவன் அதை நெற்றுப்பொட்டின் முன்வைத்து ஜபித்துவிட்டு முருங்கை மரத்தின் அடித்தண்டை வெட்ட ஆரம்பித்தான். அங்கு தொங்கியபடி உள்ள பிணங்களை வெட்டி வீழ்த்த வேண்டியவன் அவ்வாறு செயல்படாமல் மரத்தின் அடிப்பாகத்தை வெட்டி வீழ்த்த முனைந்தது சற்றும் எதிர்பாராத ஒரு செயலும் கூட. அடுத்த நொடியே அங்கே தொங்கிக் கொண்டிருந்த பலவித வேதாளங்கள் மறைந்துவிட விக்ரமாதித்தன் தேடி வந்த வேதாளம் மட்டும் காற்றில் முன்னும் பின்னுமாக ஆடி, பலே ராஜா, உனக்கான முக்கியமான பரிசோதனையில் நீ என்னை நன்றாகவே வெற்றி கொண்டு விட்டாய் என்று குரல் கொடுத்தது. விக்ரமாதித்தனும் முருங்கை மரத்தை வெட்டுவதை விட்டுவிட்டு அதன் அருகே வந்து தன் வாளால் அதன் தொங்கும் கயிற்றை அறுத்து அதை தன் தோளில் தூக்கி கொண்டான். வேதாளமும் ஒரு இடி சிரிப்பு சிரித்தது. நீ எதற்கெடுத்தாலும் சிரிக்கிறாய். கதைகள் கூறி என்னை சோதிப்பதோடு மாய விளையாட்டுகளையும் காட்டத் தொடங்கிவிட்டாய். காரணமாகத்தான் மன்னா மாய விளையாட்டு காட்டினேன். இந்த மாய விளையாட்டில் நீ வெற்றி பெற்று விட்டாலும் நான் கூறப்போகும் கதையில் வெற்றி பெறுவாயா என்பது என் வரையில் சற்று சந்தேகமாகத்தான் உள்ளது. தெரியும், நீ பீடிகை போடும்போதே தெரியும். இந்த முறை 13வதாக நீ கூறப்போடும் கதையும் எப்படிப்பட்டது என்று எனக்கு தெரியும். அதில் மாயங்கள் நிறைய உள்ளதோ? சரியாகவே யூகித்தாய் மன்னா. கதையை தொடங்கட்டுமா? வேண்டாம் என்றால் கேட்கவா போகிறாய்? சரி, கூறுகிறேன், கேட்டுக்கொள். இது மந்திராபதேசம் செய்த கதையாகும். இது நிகழ்ந்த இடம் அமராவதி ஆற்றங்கரையை ஒட்டிய புஷ்பவனபுரி என்கிற ஊரிலாகும். அமராவதி ஆறு ஒரு வளமான ஆறு. வருடத்தின் எல்லா நாட்களிலும் வெள்ளப்பெருக்கு கொண்ட ஆறு அது. ஒரு நாட்டுக்கு முதல் தேவை என்பது நல்ல குடிமக்களோ அல்லது நல்ல அரசனோ மட்டுமல்ல, நல்ல ஆறும் தான். ஆற்று இல்லாத ஊரில் எத்தனை பெரிதாக இருந்தால் என்ன, அந்த ஊரில் தேவாதி தேவர்களே வாழ்ந்தாலும் காலப்போக்கில் அது பாழாகிவிடும் என்பதே உண்மை. அமராவதி ஆறு புஷ்பவனபுரியை ஒரு உன்னத நகரமாக்கிவிட்டது. எப்படி தெரியுமா? ஆற்று நீரால் அமோகமான விவசாயம். இதனால் வருடத்திற்கு 3 போகம், 3 போகத்திற்கும் பாடுபட ஓய்வில்லாத விவசாய கூலிகள். இதனால் வேலை இல்லை என்றோ வறுமை என்றோ ஒன்றே கிடையாது. அது மட்டுமல்ல, ஓயாமல் பணி செய்யும் இடத்தில் தான் கலைகள் வளரும். பணிக்கு இடையே ஓய்வெடுக்கும் போது பாடி ஆடினால் தானே உற்சாகம் ஏற்படும். இதனால் ஆடல் பாடல் கலைகளும் நல்ல வளர்ச்சி கண்டிருந்தது. மொத்தத்தில் ஒரு ஆறு ஊருக்குள் பசியே இல்லாதபடி செய்ததோடு கலைகளின் விளைநிலமாகவும் புஷ்பவனபுரியை ஆக்கிவிட்டது. இப்படி ஊர் மிக மிக வளமாகவும் நலமாகவும் இருப்பது கூட பெரிய ஆபத்தில் தான் முடியும். ஏனென்றால் இந்த மாதிரி கஷ்டமே இல்லாமல் போவதிலும் ஒரு கஷ்டம் உண்டு. அதுதான் ஒருவித சோம்பேறித்தனமும் திமிரும். இரண்டும் சேரும் போது இன்னொன்றும் வந்து ஒட்டி கொள்ளும். அதுதான் சூதாட்டம். புஷ்பவனபுரியை வளமை ஒரு பக்கம் பிடித்து ஆட்டும் போது மறுபக்கத்தில் சூதாட்டமும் சேர்ந்து பற்றி கொண்டது. வளமான வாழைத்தோட்டங்களில் பூந்தோட்டங்களில் அங்கங்கே அமர்ந்து சூதாட தொடங்கிவிட்டது ஒரு கூட்டம். சூதாட்டத்திற்கு என்று ஒரு தனி சக்தி உண்டு. அது சூதாட வந்தவர்களை அப்படியே ஆகர்ஷித்துக் கொண்டு விடும். உயிரை கூட பணையம் வைத்து விளையாட தூண்டும். பொதுவில் பிறர் பொருள் மேல் ஆசை கொண்டு அபகரித்தவர்கள், பிறர் உழைக்க உட்கார்ந்து கொண்டு கொளுத்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் தான் சூதாடும் எண்ணம் வரும். முன்ஜென்மத்தில் உள்புகுந்த அந்த திருட்டு எண்ணம் அப்படியே கருமாவில் குடியேறி விதியில் தங்கி அடுத்த ஜென்மத்தில் சூதாடும் ஆசையாக வெளிப்படும். அதன்படி அவர்களும் சூதாடச் செல்வார்கள். அதில் சம்பாதித்த அவ்வளவையும் இழப்பார்கள். ஓட்டாண்டியாகவும் மாறுவார்கள். உலகம் தோன்றிய நாளிலிருந்து இன்று வரை சூதாட்டத்தில் ஒருவர் கூட வெற்றி பெற்றது அந்த பணத்தால் மேன்மையாக வாழ்ந்ததில்லை. அப்படியானால் அந்த பணமெல்லாம் இங்குதான் போகிறது என்றால் அது உழவுக்கு பயன்படாத ஆற்று வெள்ளம் கடலில் கலந்த கதைதான். இப்படிப்பட்ட ஒரு சூதாட்ட வெறி புஷ்பவனபுரியை சேர்ந்த அனந்தசர்மன் என்கிற பிராமணன் ஒருவனுக்கும் ஏற்பட்டதுதான் விந்தை. ஆற்றோரம் அமர்ந்து கர்ம காரியங்கள் செய்து ஒரு முழு பிராமணனாக வாழ வேண்டியவனை விதி சூதாட்டத்திற்கு பிடித்து இழுத்துச் சென்றது. அவன் தந்தை ஒரு பெரும் பண்டிதர். நிறைய நாடுகளுக்கு விஜயம் செய்து பொற்காசுகளை பரிசாக பெற்று வந்திருந்தார். அவைகளை எல்லாம் சூதாட்டத்தில் கொண்டு வந்து கொட்டி தோற்க தொடங்கிவிட்டான் அனந்தசர்மன். சொக்கட்டான் ஒவ்வொரு முறை உருளும் போதும் அவனிடம் ஒவ்வொரு பொருளும் இடைபெற்று கொண்டது. வேட்டியை கூட சூதாடிகள் அவனிடம் விட்டு வைக்கவில்லை. இருந்தும் அவனும் சூதாடத்தை விடவில்லை. வெறி தலைக்கேறியது. ஒரு 5 நாணயம் ஒன்று கீழே கிடந்தது. அதை எடுத்து வந்து தங்க நாணயம் என்று கூறி சூதாடத்தில் இறங்கினான். அதே சமயம் அந்த ஆட்டத்தில் தோற்று அந்த நாணயத்தையும் இழந்து விட்டான். அவர்களும் நாணயத்தை உரசி பார்த்து அது பொன் நாணயம் இல்லை, 5 நாணயம் என்று அறிந்து அனந்தசர்மனை அடித்து உதைக்க தொடங்கினர். பின் புஷ்பவனபுரியின் இடுகாட்டு பக்கமாய் அவனை குற்றியிலும் குலையிலுமாக கொண்டு சென்று போட்டுவிட்டனர். விதி வழி செல்வது தானே வாழ்க்கை. அனந்தசர்மனையும் விதி தன் போக்கில் இழுத்துச் சென்றது. கௌரவமான ஒரு பிராமணனாக அமராவதி ஆற்றோரம் கர்ம காரியங்கள் செய்து வந்தவன் ஊழ்வினை காரணமாக சூதாட்டத்தில் ஈடுபட்டு அனைத்தையும் இழந்துவிட்டதோடு உதைப்பட்டும் கிடப்பது என்னவென்பது. இருப்பினும் அனந்தசர்மனுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டமும் மிச்சம் இருந்தது. அவன் கிடந்த இடுகாட்டு பக்கமாய் ஒரு பைராகி வந்தவர்னும் இருந்தார். பைராகிகள் பொதுவே மந்திர சாஸ்திரங்களை மிக கற்றிருப்பவர்கள். நாடோடி போல திரிவதுதான் அவர்களது வேலை. அவர்கள் நினைத்தால் தெருப்பிச்சைக்காரனை கோடீஸ்வரனாக்குவார்கள், கோடீஸ்வரனை தெருப்பிச்சைக்காரனாக்கி விடுவார்கள். மந்திர சாஸ்திரம் என்பதும் இந்த பூமியில் ஒரு அரிய கலை. அது மனிதர்களுக்கு மட்டுமே உரியது. ஏனென்றால் மனிதர்களிடம்தான் மனம் என்கிற நினைக்கப்படும் ஒரு அறிவு உள்ளது. அறிவதே அறிவு. மனிதனை அன்றி மற்ற ஜீவராசிகளுக்கு மனம் அமைப்பு என்பது தொடர்ச்சியான சிந்தனைகளால் ஆனது கிடையாது. அதற்கு பசி, தூக்கம், வலி இவைகளுடன் கொஞ்சம் பாச உணர்ச்சியும் இருக்கும். அனைத்துக்கும் மேலாக பயம் இருக்கும். குறிப்பாக உயிர் பயம் மற்ற ஜீவராசிகளிடம் அதிகம் இருக்கும். பசி, தூக்கம், வலி, பாசம், உயிர் பயம் இவைகளால் ஆன உணர்வு பூர்வ வடிவமே மற்ற ஜீவன்களிடம் மனமாகவும் இருக்கும். ஆனால் மனிதனிடம் அப்படி இல்லை. இவைகளை எல்லாம் கடந்த அவன் நேற்று, இன்று, நாளை என்று முக்கால எல்லைகளில் சஞ்சாரம் செய்பவன். மனிதனின் மன அமைப்பு மிக பெரியது, வலிவானதும் கூட. அடுத்து மனிதன் மனதை எண்ணங்களால் தான் ஆழ்கிறான். ஒளியறிவே இல்லாத ஒரு மனிதன் கிட்டத்தட்ட மிருகம் போலதான் இருப்பான். எனவே எண்ணங்களில் ஆன மனதுக்கும் அதற்கேற்ப பல விசேஷ சக்திகள் உள்ளது. அந்த சக்தியை காலப்போக்கில் கண்டு கொண்ட மனிதன் அதனால் பல பல சாதனைகளை புரிந்தான். அந்த சாதனைகளில் அவன் கண்டறிந்ததுதான் மந்திர சாஸ்திரம். மந்திரம் என்பதில் மனத்தின் திறம் என்பதும் ஒளிந்துள்ளது. இந்த உலகத்தை பொறுத்தவரை இல்லாத ஒன்றை யாராலும் கண்டறிய முடியாது என்பார்கள். மந்திர சாஸ்திரமும் அப்படித்தான். அது எல்லோர் மனதுக்குள்ளும் ஒரு சக்தியாக இருக்கிறது. ஆனால் அதை எப்படி பயன்படுத்துவது என்பதுதான் யாருக்கும் தெரியாது. பைராகிகள் மந்திர சாஸ்திரத்தில் கரை கண்டவர்கள். அனந்தசர்மன் கிடந்த சுடுகாட்டு பக்கம் வந்த பைராகியும் அப்படித்தான். சொல்லப்போனால் ஒரு மயானம் பக்கம் பைராகி வந்ததை கூட விசேஷமாக ஒரு மயான பூஜை செய்வதற்காகத்தான். அப்படிப்பட்ட பைராகியின் பார்வையில் மயங்கி கிடந்த அனந்தசர்மன் உடல் பட்டது. உடனேயே ஒரு பரிதாப உணர்ச்சியும் ஏற்பட்டது. அருகே சென்று அனந்தசர்மனை பார்க்கும் போதே பைராகியின் காதில் குரளிப்பை ஒன்று அனந்தசர்மன் எப்படிப்பட்டவன் என்று கூறிவிட்டது. பைராகி, இவன் ஒரு பிராமணன், இருப்பினும் ஊழ்வினை காரணமாக சூதாடி இந்த கதிக்கு ஆளாகிவிட்டான் என்றது. இருந்தும் பைராகியின் மனம் அனந்தசர்மனுக்காக பரிதாபப்பட்டது. இப்படி உடல் நைந்து கிடப்பவர்களை மீட்பதற்கென்று மிருத்திய சஞ்சீவினி மந்திரம் என்று ஒன்று உள்ளது. அதை உச்சரித்து தன் வசம் இருந்த மந்திர ஜலத்தை அனந்தசர்மன் மேல் தெளிக்கவும் அனந்தசர்மனும் புத்துயிர் பெற்றவனாக எழுந்து நின்றான். எழுந்து நின்றவனுக்குள் ஒரே பசி. அப்படியே தன் உடல் காயங்கள் இப்படி வேகமாக நீங்கியது என்கிற ஆச்சரிய உணவு. என்ன பார்க்கிறாய், நீ இப்பொழுது பூரணமாக குணமாகிவிட்டாய் என்றார் பைராகி. இது என்ன மாயம், நான் இறந்து விடுவேன் என்றல்லவா நினைத்தேன், நான் எப்படி பிழைத்தேன்? உன் கேள்வியிலேயே விடை இருக்கிறது பிராமணனே. என் கேள்வியில் விடையா? புரியவில்லையே. மாயம் என்றாய் அல்லவா? ஆமாம், அதுதான் பதில். அப்படியானால் நான் ஒரு பைராகி, மாய வித்தைகளை கசடர கற்றவன். எனது மிருத்திய சஞ்சீவினி மந்திரத்தால் நீ பிழைத்தாய். என்ன ஒரு அற்புதம்! மாயத்தால் இப்படியெல்லாம் கூட செய்ய முடியுமா என்ன? அற்புதம் தான் மாயம். மாயம் என்றாலே அற்புதம் தானே. அது எப்படி? கேள்வியை விடு, நீ இப்பொழுது குணமாகிவிட்டாய். இனி நீ சூதாடாதே. நீ செய்த புண்ணியம்தான் நான் உன்னை பார்க்கவும் நீ இப்பொழுது உயிர்த்தெழுந்து என் முன் நிற்கவுமே காரணம். இனியாவது ஒரு நல்ல பிராமணனாக வாழு. வாழ்க்கை என்பது ஒரு முறைதான் வருவது. அதை நல்ல விதமாக பயன்படுத்தி ஓய்வு பெற முயல வேண்டும். நல்ல ஞானமுள்ள பிராமணனாக பிறந்தும் ஊழ்வினை காரணமாக சூதாட்டத்தில் உன் புத்தி சென்றதனால் நீ மிக கீழானவன் ஆகிவிட்டாய். எப்பொழுதும் புத்தியை ஆசையின் பாதையில் போகவிடக்கூடாது. அதை நம் விருப்பப்படி கட்டி ஆள தெரிய வேண்டும் என்று பைராகி அனந்தசர்மனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டே போனான். ஆனால் அனந்தசர்மன் காதுகளில் அதெல்லாம் விழவே இல்லை. அவனுக்கு தான் மீண்டு எழுந்ததே பெரிய ஆச்சரியத்திற்கு உரிய ஒன்றாக இருந்தது. கூடவே மாயத்தால் இன்னும் இது போல என்னவெல்லாம் செய்யலாம் என்கிற கேள்வியும் எழும்பியது. பைராகிக்கும் அனந்தசர்மன் மாயங்கள் குறித்து சிந்திப்பது புரிந்தது. அப்படியே அவன் மிகவும் பசியோடும் களைப்போடும் இருப்பதை உத்தேசித்த பைராகி அவன் பார்த்து கொண்டிருக்கும் போதே தன் வசம் உள்ள மந்திர தண்டத்தால் ஒரு அழகிய கந்தர்வ பெண்ணை வரவழைத்தார். அவள் உடம்பை சுற்றி ஒரு ஒளிவட்டமே மின்னியபடி இருந்தது. பார்ப்பவர்கள் சொக்கி போய்விடும் ஒரு அழகிய தோற்றம் அவளுக்கு. அனந்தசர்மனும் அவளை பார்த்து கிறங்கி போய்விட்டான். பைராகியோ அவளுக்கு கட்டளை பிறப்பித்தார். பெண்ணே, இந்த அனந்தசர்மன் இந்த நொடி முதல் உன் விருந்தினன். இவனை எப்படியெல்லாம் மகிழ்விக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் நீ மகிழ்வித்துவிடு. இவன் மிகவும் பசியில் இருக்கிறான். எனவே முதலில் உன் இருப்பிடத்திற்கு அழைத்து சென்று விருந்துபசாரம் செய். இவன் ஓய்வு எடுத்து முடிக்கும் போது நீயும் திரும்பிவிடு என்று கூறினார். அவ்வளவுதான், அடுத்த நொடி அனந்தசர்மன் இருந்த அந்த மயான பகுதியே ஒரு அற்புதமான நந்தவனமாக மாறிவிட்டது. எங்கு பார்த்தாலும் மலர் செடிகள், குட்டி குட்டி ஓடைகள், அங்கங்கே கரையில் எழில் கொஞ்சம் மாளிகை ஒன்றும் தென்பட்டது. அந்த கந்தர்வ பெண் அனந்தசர்மன் கைகளை பற்றி அந்த மாளிகைக்கு அழைத்து சென்றாள். அவனுக்கு பரவசமாகிவிட்டது. பூ போன்ற அவள் கைகள் அவன் மேல் பட்டவுடன் அவனுக்குள் உணர்ச்சிகள் கொந்தளித்தன. அவன் கற்பனை கூட செய்து பார்த்திராத ஒரு வாழ்க்கையை அவள் அவனுக்கு அளிக்கப் போவது போல் தோன்றியது. முதல் காரியமாக அந்த கந்தர்வ பெண் அவனை நீராழியில் இறக்கிவிட்டு நீராடினாள். நீராழியில் பன்னீர் நிரப்பப்பட்டிருந்தது. பன்னீரில் அரசகுமாரர்கள் தான் குளிப்பார்கள். அடுத்து அவனை அகிர்புகை போட்டு வாசனைப்படுத்தினாள். பின் தைலங்கள் தேய்த்து சிகை அலங்காரமும் செய்வித்தாள். அவனை ஒரு அரசகுமாரன் போல அலங்கரித்தவள் பின் பாலும் பழமும் தந்து உபசரித்தாள். அவன் உண்ணும்போது மெல்ல அவன் தோளையும் பிடித்துவிட தொடங்கினாள். ஆஹா, வாழ்ந்தால் இப்படி அல்லவா வாழ வேண்டும் என்று அவன் மனம் செருமாந்து போனது. பின் அவனுக்கு அறுசுவை உணவளித்தாள். அரிசிச்சோறு, குழம்புச்சோறு, காய்கறி கூட்டு, பொரியல், பண்ணையம், பாயசம், பழரசம், விரும்பினால் பருகிட அங்கே திராட்சை மதுரசமும் கூட இருந்தது. அவ்வளவையும் கொடுத்து அவனை திக்குமுக்காட செய்தாள். அதன்பின் அவன் அவளை கட்டி எனக்கு முயன்ற போது தடை ஏதும் கூறவில்லை. அனந்தசர்மன் அவளை சல்லாபிக்க ஆரம்பித்தான். அவளும் மறுக்காமல் ஒத்துழைத்தாள். விடிய விடிய சல்லாபம்தான். ஒரு கட்டத்தில் அனந்தசர்மன் கழித்து அப்படியே உறங்கி போனான். அவளும் புன்னகையுடன் விலகி போனாள். அவன் கண் விழித்த போது அதிர்ச்சியாக இருந்தது. அனந்தசர்மன் அடிபட்ட போது எங்கே விழுந்து கிடந்தானோ அங்கேயே அதே உடையில் கிடந்தான். அப்படியானால் தான் ஒரு நந்தவன மாளிகையில் உல்லாசமாக இருந்ததெல்லாம் கனவா என்ன? அவனுக்கு குழப்பமாக இருக்கும் போது எதிரில் திரும்பவும் அந்த பைராகி வந்தார். அவனை பார்த்து சிரித்தார். பைராகி, எங்கே அந்த பெண் என்றுதான் அவரிடம் கேட்டான். யாரை கேட்கிறாய் இளைஞனே? என்ன கேள்வி இது? ஒரு அற்புதமான அழகியை எனக்கு காட்டி உல்லாசமாக இருக்க செய்தீர்களே, ஆனால் விடிந்து எழுந்து பார்த்தால் எல்லாம் கனவு போல இருக்கிறதே. அது ஒரு வகையில் கனவுதான். என்ன கூறுகிறீர்கள்? நான் என் மாயசக்தியால் உன்னை மகிழச் செய்தேன், அவ்வளவுதான். ஐயோ, அப்படியானால் அது உண்மை இல்லையா? உன் வரையில் உண்மை இல்லை. புரியவில்லையே. மாயங்கள் புரிய தெரிந்தால்தான் நான் கூறுவது உனக்கு புரியும். அப்படியானால் நீ சாதாரண சராசரி மானிடன், பஞ்சபூத சக்திகளுக்கு கட்டுப்பட்டவன், கோள்களால் கட்டுப்படுத்தப்பட்டு வழி நடப்பவன். உன் வரையில் உன் உடம்பின் சக்தியும் உன் மனதிற்கென உள்ள சக்தியும் உனக்கெல்லாம் உச்சமான விஷயம். ஆனால் என் போன்ற மாயம் புரிய தெரிந்தவர்களுக்கு இதெல்லாம் அற்பம். பைராகி, எதற்கு இத்தனை நீண்ட வியாக்யானம்? எனக்கு திரும்பவும் அந்த மாய சுகம் வேண்டும். அப்படியானால் நீ மாயாவியாக வேண்டும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? மந்திர உச்சாடனம் செய்ய வேண்டும். தண்ணீருக்குள் நின்று இடையறாது ஜெபிக்க வேண்டும். மனதை கட்டுப்படுத்த வேண்டும். உனக்கு மந்திர சித்தி ஏற்பட எவ்வளவு காலமாகும் என்று கூறிட முடியாது. அதே சமயம் உன்னை ஜெபிக்க விடாதபடி உன் மனமே செய்யும். அது பல கற்பனையான காட்சிகளில் உன்னை கட்டி இழுக்கும். உனக்கும் உண்மைக்கும் பொய்யுக்கும் வித்தியாசம் தெரியாமல் போகும். இருந்தும் நீ உனது உச்சாடனத்தை நிறுத்தக்கூடாது. அதற்கென்ன, செய்துவிட்டால் போகிறது. அப்படி சாதாரணமாக கூறிவிடாதே. மனதை பற்றி உனக்கு தெரியாது. அதற்கு எவ்வளவு தூரம் ஆசைப்பட தெரியுமோ அவ்வளவு தூரம் சந்தேகப்படவும் செய்யும். உறுதியான மனமும் அதில் தெளிவான எண்ணமும் இருப்பது அரிதான விஷயம். இப்படியே சொல்லி என் உற்சாகத்தை குறைத்து விடாதீர்கள். உங்களை பார்த்து இப்படி சொல்லியிருந்தால் நீங்கள் இன்று இப்படி மாயாவி ஆகியிருப்பீர்களா? அனந்தசர்மன் சற்று எரிச்சலுற்றான். அவனுக்குள் உடனடியாக மாயாவியாகி அந்த மாய சுகத்திலேயே அமிழ்ந்து கிடக்க வேண்டும் என்ற தவிப்பு பெருகிக் கொண்டே போனது. சுகத்துக்கு ஆசைப்பட்டு மாயாவியாக நினைக்கிறாய், இதுவே தப்பான ஒரு முடிவு. இந்த உலகில் உண்மையில் மிக கொடியது சுகங்கள் தான். சின்ன சுகம் கூட கொடியது. அது உண்மைக்கு மாறானது. ஒரு மனிதனை பாவ படுகுழியில் தள்ளக்கூடியது. போதும் பைராகி, நீங்கள் எதிர்மறையாக பேசாமல் எனக்கு தயவு செய்து மந்திர உபதேசம் செய்யுங்கள். நானும் மந்திர சித்தி ஏற்படும் வரை கண்ணை திறக்க மாட்டேன். கண்ணை திறக்காவிட்டால் எப்படி? ஒரு கட்டத்தில் மாய காட்சிகளுக்கு நடுவில் அவைகளை பொய் என்று துளியும் தயக்கமின்றி உதறிவிட்டு தண்ணீரை விட்டு வெளியே வந்து தீயில் குதிக்க வேண்டும். தீயில் குதிக்க வேண்டுமா? ஐயோ, அதன் பின் உயிர் போய்விடுமே. நீ ஜெபித்த மந்திரம் உன்னை காப்பாற்றும். நீ அந்த மந்திரத்தை மனப்பூர்வமாக நம்புகிறாய் என்பதற்கு தீ குளிப்பதுதான் இறுதியான கட்டம். அதில் தயக்கம் கூடாது. இன்னொன்றையும் தெரிந்து கொள். இதில் எங்கே பிழை ஏற்பட்டாலும் சரி, உனக்கு உபதேசம் செய்த என் மந்திர சக்தியும் போய்விடும். அதன் பின் நான் சாமானிய மனிதனாகி விடுவேன். கவலைப்படாதீர்கள், உங்களை சாமானியனாக நான் ஆக்கிவிட மாட்டேன். உறுதிபட மந்திரங்களை உச்சரித்து இறுதியாக தீயிலும் பாய்வேன். நீங்கள் எனக்கு உபதேசியுங்கள். உன் வேகத்தை பாராட்டுகிறேன். விடாமுயற்சி தான் வெற்றி தரும். திடசித்தத்தோடு மந்திர பயிற்சி செய். இப்பொழுதே நீர்நிலைக்கு வா என்று அந்த பைராகி அவனை நீர்நிலைக்கு அழைத்துச் சென்றார். அவன் கழுத்து வரை நீரில் மூழ்கிட அவனை நீருக்குள் நிறுத்தியவர் அவன் காதில் மந்திர உபதேசமும் செய்தார். பின் கரையில் ஏறி அங்கே அவன் தீயில் இறங்கத் தோதாக கட்டைகளை அடுக்கி தீயிடவும் தயாரானார். அனந்தசர்மனும் அவர் உபதேசித்த மந்திரத்தை கழுத்தளவு நீரில் நின்று கொண்டு உச்சாரணம் செய்ய தொடங்கினான். அந்த மந்திரமும் அவனுக்குள் தன் சக்தியை காட்டத் தொடங்கியது. அடுத்த நொடியே அனந்தசர்மன் ஒரு குடும்பஸ்தனாகிவிட்டான். அவனுக்கு தாய், தந்தையர், மனைவி, மக்கள் என்று உறவுகள் எல்லோரும் உருவாகிவிட்டனர். அவன் மேல் பாசமழை பொழிய ஆரம்பித்து விட்டனர். அனந்தசர்மனும் தான் யார் என்பதையே மறந்து அந்த மாய குடும்ப காட்சியில் விழுந்து விடுவன் போல் ஆனான். அப்பொழுது எல்லாம் நீர்க்கரையில் அமர்ந்து கொண்டிருந்த பைராகி, அனந்தசர்மா, உன் மனக்காட்சி பொய்யானது. நீ மந்திர பரீட்சை எழுதுபடியே உள்ளாய். அதை நீ வெற்றிகரமாக முடிக்க வேண்டும். மறந்து விடாதே, அந்த காட்சிகள் உண்மையானவை அல்ல என்று ஞாபகப்படுத்தி கொண்டே வந்தார். அவனும் அவர் பேச்சை கேட்டுக்கொண்டே அந்த காட்சிகளை எல்லாம் முதறினாலும் நடுநடுவே அந்த காட்சியில் தென்பட்ட அவன் மனைவியை போன்றவளும் தாயும் அனந்தசர்மனை கட்டி கொண்டு அழுதனர். அப்பொழுது மந்திர உச்சாரணத்தின் அளவு முடிந்தது. இனி ஓடிச் சென்று தீயில் புக வேண்டும். அது ஒன்றே பாக்கி. மிக வேகமாக தயக்கமின்றி இச்செயலை செய்ய அனந்தசர்மன் இனினாலும் ஒரு வினாடி தான் மந்திரோபாசனை செய்து கொண்டிருப்பது உண்மையா இல்லை குடும்பத்துடன் இருப்பது உண்மையா என்று குழம்பித்தான் போனான். இருந்தும் எதிரில் தெரிந்த பைராகியை பார்த்து நம்பிக்கை வயப்பட்டு அவர் மூட்டியிருக்கும் தீயில் குதித்தான். அடுத்த நொடியே தீ அவிந்து அடங்கி அங்கே பனிக்கட்டிகள் தோன்றின. அனந்தசர்மனுக்கும் அந்த காட்சி ஆச்சரியமளித்தது. பைராகியும் அதை பார்த்து திகைத்தார்.
பைராகி, தீ அவிந்து பணியாகிவிட்டதே, எதனால்? இப்படித்தான் ஆகுமா
என்று கேட்டான் அனந்தசர்மன். ஆனால் பைராகிக்கு பதில் சொல்லவில்லை. அதை தெரிந்து கொள்ள அவர் தன் வசம் உள்ள மந்திர தேவதையை அழைத்த போது அவளும் வரவில்லை. அப்பொழுதுதான் பைராகிக்கு தன் சக்தி எவ்வளவும் போய்விட்டதும் தெரிந்தது. அனந்தசர்மா, நீ நான் சொன்னபடி செய்தும் மந்திர சக்தி ஏற்படவில்லை. அதுதான் தீ கூட பணியாகிவிட்டது. ஏதோ தவறு நடந்து விட்டது. உன்னால் என் மந்திர சக்திகளும் பறிபோகிவிட்டன. இந்த நொடி நான் ஒரு சராசரி மனிதன் என்று மூக்கை சீந்தினான் பைராகி. அனந்தசர்மனும், நீங்கள் சொன்னபடியே தானே நடந்து கொண்டேன். எப்படி இப்படி ஆகலாம்? உங்கள் உபதேசத்திலும் வழிநடத்திலும் தான் ஏதோ கோளாறு என்றான்.
வேதாளம் ஒருவாறு கலையை கூறி முடித்துவிட்டு விக்ரமாதித்தனை பார்த்தது. புரிகிறது வேதாளமே, நீ எதற்காக என்னை பார்க்கிறாய் என்பது தெரியும். உயிருக்கு அஞ்சாமல் அனந்தசர்மன் தீ புகுந்தும் மந்திர சித்தி எதனால் ஏற்படவில்லை என்பது தானே உன் கேள்வி? அது வேதான். யாரிடம் பிழை உள்ளது? அது எப்படிப்பட்ட பிழை? அனந்தசர்மன் தான் குற்றவாளி. அவனிடம் ஒரு மனதாக தயக்கம் என்று ஜெபிக்கும் மன உறுதி இல்லை. அதனால்தான் மாய காட்சிகளை ஒரு வினாடி உண்மையாக இருக்குமோ என்று கருதி நம்பினான். பிறகு பைராகியை பார்த்த பின்தான் தெளிந்து தீயில் புகுந்தான். உண்மையில் மந்திர உபாசனை என்பது ஏகக்கிரமாய் ஒரு மனதாய் நடக்க வேண்டும். அது அனந்தசர்மனிடம் இல்லை. இப்படி ஒரு சராசரி ஆசை பிடித்தவனுக்கு மந்திர உபதேசம் செய்த பிழைக்காகவே பைராகியும் தனது மந்திர சக்தி முழுவதையும் இழந்தான். எனவே இம்மட்டில் குற்றவாளி அனந்தசர்மனே. விக்ரமாதித்தன் இப்படி கூறிய மறுநொடியே வேதாளம் அங்கிருந்து விக்ரமாதித்தனை விட்டு உருவிக்கொண்டு பறக்க தொடங்கிவிட்டது. அத்தியாயம் 28 முற்று பெற்றது.